Thank you for that touching group of precious songs for us. My beloved brethren, my desire this evening is to share some counsel about decisions and choices.
எனக்கு அன்பான சகோதரரே, தீர்மானங்கள் மற்றும் தெரிதலை சில ஆலோசனை பகிர்ந்து கொள்வது இந்த மாலையில் எனது விருப்பமாயிருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதியில் நான் இளம் வக்கீலாக இருந்தபோது சார்லி பிரவுன் விடுமுறை விசேஷ தொலைக்காட்சி நடத்தி வந்த எங்கள் நிறுவனத்திற்காக சில சட்டப்பூர்வமான வேலை நான் செய்தேன். சார்லஸ் ஷோல்ஸ் மற்றும் அவரின் படைப்பான சார்லி பிரவுனுடன் பீனட்ஸ், லூசி, ஸ்னூபி மற்றும் பிற அற்புதமான பாத்திரங்களுக்கு நான் விசிறியானேன். எனக்கு மிகவும் பிடித்த சிறப்பு கதைப்படுத்தல் லூசி மிருந்தால் சார்லி பிரவுனிலிருந்து
If Lucy caught the ball, her team would win. If Lucy dropped the ball, the other team would win. As could only happen in a comic strip,
Lucy
the entire team surrounded Lucy as the ball came down.
Lucy சுற்றி லூசி விளையாண்ட விளையாட்டில் லூசியை சுற்றி அவள் பிடித்தால் வெற்றி, பிடிக்காவிட்டால் தோல்வி என்று சூழ்நிலையை இருந்தது. பந்து கீழே வந்தது. அவளுடைய அணி அவளுடன் பார்த்து கொண்டிருந்தது. லூசி பந்தை பிடிக்கவில்லை. சக வீரர்களை பார்த்து லூசி கூறியதாவது, நான் நாட்டின் அயல்நாட்டு கொள்கையை பற்றி நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது பந்தை நான் பிடிக்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? பல ஆண்டுகளாக பலமுறை பந்தை பிடிக்க தவறியதில் இதுவும் ஒன்றாயிருந்தது. ஒவ்வொரு முறையும் புது புது சாக்குப்போக்குகளை சொன்னால் லூசி. எப்போதும் வேடிக்கையாக இருந்தது. லூசியின் சாக்குப்போக்குகள் பகுத்தறிவாயிருந்தன. பந்தை பிடிக்க அவள் தவறியவர்களுக்காக அவைகள் பொய்யான காரணங்களாக இருந்தன. தீர்மானங்களை வழக்கமாக இலக்கை நிர்மாணிக்கிறது என தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் ஊழியத்தின் போது அடிக்கடி போதித்தார். அந்த தன்மையில் குறிப்பாக இயேசு கிறிஸ்து சேவை செய்வதற்கு சம்பந்தப்பட்டதில் நீதியான தீர்மானங்களை எடுப்பதில் நம்மை தடுக்கின்ற எந்த பகுத்தறிவுக்கும் மேலாக நாம் எழ வேண்டும் என்பது இன்றிரவு எனது ஆலோசனையாக இருக்கிறது. நாம் தீமையிலிருந்து ஒரு நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஐசாவின் போதிக்கப்பட்டிருக்கின்றோம். வாழ்வதற்கு நாம் ஏற்றுக்கொண்டதில் இலக்குகள் மற்றும் நோக்கங்களுடன் அநேக புதிய மற்றும் தந்திரமான அநேக வழிகளில் மனிதர்களின் இருதயங்களில் சாத்தான் கட்டுப்பாடுகளும் தவறாமல் இருப்பதில் நாம் தேர்ந்தெடுப்புகளும் நோக்கங்களும் கவனமாக செயல்படும் நமது நாட்களில் அது குறிப்பிட்ட முக்கியத்துவம் நான் நம்புகிறேன். கட்டளைகளுக்கு நம்மிடம் தெளிவான அர்ப்பணிப்பும் பரிசுத்த உடன்படிகளுக்கு கண்டிப்பான நேர்மையும் தேவையாக இருக்கிறது. ஆலய தடுப்பிலிருந்து தகுதியான ஊழியத்திலிருந்து ஆலய திருமணத்திலிருந்து நம்மை தடுக்க பகுத்தறிவுகளை நாம் அனுமதிக்கும் போது அவைகள் குறிப்பாக அபாயமாகிறது. இந்த இலக்குகளில் நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இருந்தும் அவைகளை அடைய தேவையான அன்றாட தேவையாக நாம் உதாசீனப்படுத்தினால் அது மனவேதனையை அளிப்பதாக இருக்கிறது. ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்ள தங்களின் இலக்கை சில வாலிபர்கள் ஏற்றுக்கொண்டால், ஆனால் ஆலயத்திற்கு தகுதியுள்ள தனிப்பட்டவர்களுக்காக அவர்கள் இருக்கவில்லை. உண்மையில் அவர்கள் உறவில் நேர்மையிலே திருமணமாகாத ஆண்களை ஒரு ஏற்ற வயதிலும் முதிர்ச்சியிலும் திருமணம் அதிக இதமானவர்களாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அதிக இதமானவர்களுக்காக இருக்க வேண்டும். தயவுசெய்து ஆலய திருமணத்திற்கான உங்களின் இலக்குடன் ஒத்துப்போகிற ஆவிக்குரிய மற்றும் செயல் ஈடுபடுங்கள். சமீபத்தில் நான் இளம் பிராயம் வாலிபனை சந்தித்தேன். ஊழியத்திற்கு போவதற்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை பெறுவது, ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்வது ஒரு உண்மையுள்ள சந்தோஷமாக குடும்பம் வருதல் அவனுடைய இலக்குகளாக இருந்தன. அவனுடைய இலக்குகள் என்னை சந்தோஷப்படுத்தியது. ஆனால் கூடுதலாக உரையாடியதில் அவன் நடத்தையும் அவனுடைய தேர்ந்தெடுத்தவைகளும் அவனுடைய இலக்குகளுடன் உடற்படவில்லை என்று தெளிவாக தெரிந்தது. உண்மையிலேயே ஊழியத்திற்காக அவன் விருப்பம் உள்ளவாயிருந்தான். ஊழியத்தை தடுக்கக்கூடிய அத்துமீறல்களை அவன் தவிர்த்திருந்தான். ஆனால் அவன் சந்திக்கக்கூடிய சரீர உணர்ச்சி வசமான சமூகத்தின் புத்திசாலித்தனத்தின் மற்றும் ஆவிக்குரிய சவால்களுக்கு அவனுடைய அன்றாட நடத்தைகள் ஆயத்தமாக இருக்கவில்லை. கடினமாக உழைக்க அவன் கற்றுக்கொள்ளவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு அல்லது வேத வகுப்புக்கு போதே அவன் முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. சபைக்கு வந்தான், ஆனால் மான்மன் புத்தகம் படிக்கவில்லை. வீடியோ விளையாட்டுகளில் சமூக வலைத்தளங்களிலும் அவன் அதிக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தான். ஊழியத்திற்கு போக ஆர்வம் காட்டுவது போதும் நினைப்பார்த்து வாலிபர்களே, நமது கர்த்தரும் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் தூதுவர்களாக தயவுசெய்து தகுதியுள்ள நடத்தைக்கும் மிகுந்த ஆயத்திற்கும் உங்களை மீண்டும் ஒப்புக்கொள்ளுங்கள். எடுக்கப் போகிற மிக முக்கியமான தீர்மானங்களை பற்றி நான் கவலைப்படவில்லை, ஆனால் மிகுந்த குறைந்த முக்கியத்துவம் கொண்டதாகவும் அதிக நேரங்களை நாம் செலவு செய்ய அன்றாட உலகில் சாதாரண தீர்மங்களுக்காக தோன்று கவலைப்படுகிறேன். இந்த பகுதியில் கட்டுப்பாடையும் சமநிலையும் குறிப்பாக ஞானத்தையும் நாம் வலியுறுத்துவது அவசியம். பகுத்தறிவுக்கு மேலாக எழுவதும் சிறந்த தேர்ந்தெடுப்புகளை செய்வதும் முக்கியமானது. கட்டுப்பாடு சமநிலை ஞானத்தின் அவசியத்திற்கு இணையதளத்தின் பயன்பாடு ஒன்று அற்புதமான எடுத்துக்காட்டு. ஊழியத்திற்காக அணுகுவதற்கு ஆச்சாரிய பொறுப்புகளுக்கு பரிசுத்த ஆலய நியமங்களுக்கு விலை மதிக்க முடியாத முன்னோர்களை கண்டுபிடிக்கவும் இன்னும் அதிகமானவற்றிற்கு இது பயன்படுத்தப்படலாம். நல்லவற்றிற்கான சாத்தியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆபாச படங்கள், டிஜிட்டல் கொடூரம், பெயர் தெரியாத அறிக்கைகள் போன்றவற்றையும் சேர்த்து தேமையானவைகளை பரப்புதல் மிகவும் அதிகம் என நாம் அறிவோம். அது முட்டாள்தனத்தையும் கொண்டு வரும். கடந்த பொதுமாற்றில் இணையதளத்தை பேற்றும்போது உங்கள் நேரத்தை வீணாக்க முடிவில்லாத அற்பமான முடிச்சுகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டு உங்களுடைய திறமைகளை மதிப்பிழக்க வேண்டும் என்று சகோதரர் ரேண்டன் எல் ரீட் துக்கத்தோடு பேசிய போது கற்றுக் கொடுத்தார். நீதியானவை திசை திருப்பதிலும் எதிர்பார்ப்பும் மட்டும் இணையதளத்தில் இருப்பதில்லை, அவைகள் எங்கும் இருக்கின்றன. அவைகள் இளம் வயதினை மட்டுமே பாதிப்பதில்லை. நம் எல்லோரையும் குழப்பானமாக ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். வேடிக்கை மற்றும் விளையாட்டுகளின் மனதை ஒழுக்கும் படங்கள் மற்றும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைகளையும் நாம் அவைகள் வழங்குகின்றன. அநேக ஊடகங்களில் இவைகள் சாதாரணமாக நடத்தையாக காணப்படும் வழங்கப்படுகின்றன. சமூக வலைத்தளங்களில் பயன்பாட்டில் அங்கத்தினர்கள் நேர்மையுள்ளவர்களாக கொண்டு மூப்ப டேவிட் ஏபிட் நான் சமீபத்தில் எச்சரித்தார். இந்த கருத்தை ஒரு பிரசித்தமான சிந்தனை தலைவர் ஆதர் சி ப்ரூக்ஸ் வலியுறுத்தினார். சமூக வலைத்தளங்களை நாம் பயன்படுத்தும் போது நமது வாழ்க்கையின் புன்னகையும் தருணங்களின் விவரங்களை ஒளிபரப்ப நாம் முயற்சிக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் அல்லது வேலையில் நாம் ஏற்படும் கடினமான தருணங்களை அல்ல என்பதை அவர் கவனித்திருக்கிறார். சில நேரங்களில் தற்பெருமையான அல்லது பொய்யான முற்று பெறாத வாழ்க்கையை நாம் காட்டுகிறோம். இந்த வாழ்க்கையை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். பின்னர் ஏறக்குறைய நமது சமூக வலைத்தள நண்பர்களின் பொய்யான வாழ்க்கையை பயன்படுத்துகிறோம். நீங்கள் இருப்பதை விட சந்தோஷமாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு உங்கள் ஒரு பகுதி நேரத்தை செலவழித்துக் கொண்டு உங்களை விட மற்றவர்கள் இருப்பதாக தோன்றுவதை பார்ப்பதில் அந்த பகுதி நேரத்தை செலவழிப்பது எவ்வளவு மோசமாக உங்களை உணர வைக்கிறது என்று ப்ரூக்ஸ் நிச்சயப்படுத்துகிறார். விளையாட்டுத்தனமான முட்டாள்தனமான அர்த்தமற்ற தத்தங்களிலும் தொடர்ந்து கசப்பின் உணவும் சில சமயங்கள் உணவும் சத்தத்தை குறைத்து அர்த்தத்தை சுதித்தால் நீதியான இலக்குகளுக்கு நேரான நம் தாகத்துக்கு மிக குறைவாக உதவுகிறது. இந்த திசை திருப்பில் பங்கேற்பு நாம் ஏராளமும் ஒரு தகப்பன் புத்திசாலியாக பதில் அளித்தார். இது உங்களை சிறப்பான நபராக மாற்றும் என்று அவர் கேட்டார். குறிப்பாக முட்டாள்தனத்தையும் ஒவ்வொரு புதிய காரியத்துடன் சிக்கிக் கொண்டவர்களையும் நான் கவலை கொள்கிறேன். எல்லாவற்றையும் சத்தியத்தையும் ஞானத்தையும் சபையில் நாம் ஊக்குவிக்கிறோம், கொண்டாடுகிறோம். ஆனால் கலாச்சாரம், அறிவு, சமூக பழக்க வழக்கங்கள், தேவனின் சந்தோஷத்தின் திட்டத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் அத்தியாவசிய பாத்திரத்திலிருந்தும் பிரிக்கும்போது அங்கே தவிர்க்க முடியாத ஒரு சிதறி போகிற சமுதாயம் உருவாகும். நமது நாட்களில் அநேக பகுதிகளில் குறிப்பாக விஞ்ஞானம் தகவல் தொடர்பில் அசாதாரணமான பலன்களிலிருந்தும் அத்தியாவசியமான அடிப்படை குணநலன்கள் தேய்ந்து போய் பொதுவான சந்தோஷமும் நல்வாகவும் வாங்கி போகிறது. ஏதென்ஸ் மார்ஸ் மேடை மழையில் அப்போஸ்தலராகிய பால் பேச அழைக்கப்பட்டபோது இதே புத்திசாலத்தின் போலி நடிப்பு சிலவற்றை இன்றிருக்க உண்மையான அறிவின் எல்லாமையும் அவர் கண்டார். அந்த எத்தீனியர்கள் பட்டணத்தோர் எங்கே தங்குகின்ற அந்நியரும் நலமான காரியங்களை சொல்கிறதிலும் கேட்கிறதிலும் வேறொன்றிலும் பொழுதுபோக்கிறதில்லை என்று இந்த விஷயத்தை அப்போஸ்தலர் படிகளில் நடைப்படைகளில் நாம் பார்க்கின்றோம். எதையும் சாதிக்காமல் பால் ஏதென்ஸை விட்டு போனார். ஏதென்ஸை அவர் சபை எதையும் நிறுவவில்லை. ஏதென்ஸ் அவர் எந்த நிருபத்தையும் எழுதவில்லை. அடிக்கடி அவர் பக்கத்து பட்டணங்களின் வழியே போயிருந்தும் ஏதென்ஸுக்குள் அவர் கால் எடுக்கத்து வைக்கவில்லை என இந்த சந்திப்பை டின் பிரெட்ரிக் ஃபாரர் எழுதுகிறார்.
நல்லது,
சிறந்தது, மிக சிறந்ததற்கும் இடையுள்ளதை மூப்பர் டல்லின் எச் ஓக்ஸின் ஊக்குவிக்கும் செய்தி வேறுபடுத்துகின்றது எனவும், தேர்ந்தெடுப்புகளையும் முன்னுரிமைகளையும் மதிப்பு கொடுக்க ஒரு ஆற்றல் மிக்க வழியை வழங்குகின்றது எனவும் நான் நம்புகிறேன். அநேக தேர்ந்தெடுப்புகள் தீமையாக இருக்க வேண்டும் என்றுமில்லை, ஆனால் அது நம்முடைய நேரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் சிறந்த தேர்ந்தெடுப்புகளிலிருந்து நம்மை நிறுத்தி வைத்தால் பின்னர் அவைகள் அபாயமாகிறது. சிறந்த இலக்குகளிலிருந்து திசை திருப்புதல்களுக்காக அவைகள் மாறினால் என தீர்மானிக்கப்படுவதும் மிக தகுதியுடைய முயற்சிகளும் மதிப்பிட வேண்டும். நான் இளம் பிராயமாக இருந்தபோது என் தந்தையுடன் நினைவு கூறத்தக்குள்ள ஒரு கலந்துரையாடல் எனக்கு இருந்தது. வேலை வாய்ப்புகள், குடும்பங்களை பேணுதல் போன்ற நீண்டகால இலக்குகளுக்காக இளம் வயதினர் கவனம் செலுத்துகிறார் என்று ஆயத்தப்படுகிறார் என்று அவர் நம்புவதில்லை. என் தந்தைக்கு நான் நல்ல படிப்பும் ஆயத்தான வேலையும் சிபாரிசிக்க முன்னுரிமைகளாக எப்போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக இருந்தது. விவாதம், மாணவர் நிர்வாகம் போன்ற கூடுதலான நடவடிக்கைகள் என்னுடைய முக்கியமான இலக்குகளுடன் நேரடியாக தொடர்பாகும் என்று அவர் பாராட்டினார். கால்பந்தாட்டம், கூடைப்பந்து, மட்டை பந்தாட்டம் மற்றும் ஓட்டப்பந்தயத்திற்காக செலவழிக்கின்ற அதிக நேரங்களை பற்றி அவர் நிச்சயமில்லாதவராக இருந்தார். விளையாட்டு வீரர்கள் பலத்தை, பொறுமையை, அணியின் கூட்டுப்பணியை வளர்க்கின்றார்கள் என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒருவேளை குறைந்த நேரம் ஒரு விளையாட்டில் கவனம் செலுத்துவது சிறப்பானது என்று விளக்கினார். அவருடைய பார்வையில் விளையாட்டு எனக்கு நல்லது, ஆனால் சிறப்பானதல்ல. அதிக முக்கியமான நீண்டகால இலக்குகளுக்காக பதிலாக உள்ளூர் நாயனாக அல்லது புகழ்பெற்ற விளையாட்டு வளர்க்கப்படுகின்றார். என்னுடைய தந்தையின் பார்வையில் ஒரு பந்தை படிக்கிறேன்றா என்று கவலைப்படாமல் நான் அயல்நாட்டு கல்வி படித்திருக்கலாம் என்ற இந்த கொடுக்கப்பட்ட வரலாற்றின் லூசி மட்டைப்பந்து விளையாட்டின் விவரம் எனக்கு பிடித்தது. என் தாய்க்கு விளையாட்டுகள் பிடிக்கும் என்பதையும் நான் தெளிவுபடுத்த வேண்டும். என்னுடைய விளையாட்டுகளில் ஒன்றை தவறிவிடுவது அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தால். பின்னர் ஸ்டான்ஃபோர்ட் கால்பந்து பந்தாட்ட பயிற்சியாளர் என்னுடன் மெர்லின் ஆல்ஸ்டன் உணவு உண்பதாக என்னுடைய உயர்நிலை பள்ளிக்கு கால்பந்தாட்ட பயிற்சியாளர் தெரிவித்தார். பல ஸ்தானங்களில் நான் விளையாடி கொண்டிருந்த லோகன் உயர்நிலைப்பள்ளி கால்பந்தில் விளையாடி கொண்டிருந்த அவர் அமெரிக்க முழுவதும் மிக திறமையான வீரர். உயர்நிலைப்பள்ளியில் நாடு முழுவதும் கால்பந்தாட்ட வீரர்களால் மெர்லின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். கல்லூரியில் நாட்டின் சிறந்த உள்நாட்டு விளையாட்டில் அவுட்லேண்ட் கேடயத்தை அவர் வென்றார். இறுதியாக தேசிய கண்ட கால்பந்தாட்டக்குழு மூன்றாவது வீரராக தேர்ந்து ஆச்சரிய பிரகாரமாக தொடர்ந்து 14 வீட்டுகளில் வென்றார். 1982 ஹால் ஆஃப் புகழ் கூடாரத்தில் அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். யூட்டாவில் லோகனில் உள்ள ப்ளூபர்ட் உணவகத்தில் ஸ்டான்ஃபோர்ட் பயிற்சியாளருடன் நாங்கள் விருந்துண்டோம். நாங்கள் கைகூலி கொண்ட பிறகு ஒரு முறை கூட என்னை பார்த்து பார்க்கவில்லை. ஆனால் மெர்லின் பேசினார், என்னை தவிர்த்து விட்டார். முதன்முறையாக என் பக்கம் திரும்பினார், ஆனால் என் பெயரை அவரை நினைவுபடுத்தவில்லை. பின்னர் ஸ்டான்ஃபோர்டை நீ தேர்ந்தெடுத்து உங்கள் நண்பரை அழைத்து வந்தால் அநேக பாடத்திட்டங்கள் இருக்கின்றன, அவைகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று மெர்லின் தெரிவித்தார். என்னுடைய தந்தையின் ஆலோசனையை நான் பெற்றுவிட்டோம் என்று இந்த அனுபவத்தின் மூலமாக எனக்கு உறுதியானது. ஆயினும் இலக்குகளையும் நோக்கங்களையும் புதுப்பிக்கவும் மிக அதிக கட்டுப்பாட்டினை பிரயோகிக்க முயற்சிக்கும் இளம் வயதினை மூத்தர்களையும் எல்லாவற்றையும் நான் ஊக்குவிக்கிறேன். நமது இலக்குகள் நம் அன்றாட நடத்தைகளுடன் தேர்ந்தெடுப்புகளும் இணக்கமாக இருக்க வேண்டும். பகுத்தறிவுகளும் திசை திருப்புதல்களும் மேலாக நாம் உயர்த்தப்பட வேண்டும். நீதியில் இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய நமது உடன்படிக்கைகளுடன் இணக்கமாக இருந்து தேர்ந்தெடுப்புகளை செய்ய அது விசேஷமாக முக்கியமானது. எந்த காரணத்திற்காகவும் பந்தை கீழே விட்டு விடாமல் இருக்க நமது கண்களை நாம் திசை திருப்பக்கூடாது. தேவனை சந்திக்க ஆயப்படுத்துவதற்கே இந்த வாழ்க்கை சமயம். நாம் சந்தோஷமான மகிழ்ச்சியான மக்கள். நம் நல்ல வேடிக்கை உணர்வை நாம் பாராட்டுகிறோம். நண்பர்களுடன் குடும்பத்துடன் சுதந்திரமான நேரத்தை நாம் பகிர்ந்துகொள்கிறோம். நமது வாழ்க்கையும் நமது தேர்ந்தெடுப்புகள் எல்லாவற்றிற்கும் நாம் எப்படி வாழ்வது என்பதற்கு நாம் அணுகுதல் அடிப்படையாக இருக்க என்பதற்கு ஒரு கவனமான நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். முன்னேற்றத்தை கட்டுப்படுத்துகிற திசை திருப்புதல்களும் பகுத்துரிதல்களும் போதுமான அளவுக்கு அபாயகரமானது. ஆனால் அவைகள் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலும் அவருடைய சபையின் விசுவாசத்தை மங்கச் செய்யும் போது அவைகள் பரிதாபமாக இருக்கின்றது. ஆசாரியத்தை தரித்தப்படும் ஒரு அமைப்பாக போதகரின் சேவைகள் இருந்து தேவையான உன்னதங்கள் இன்னும் தான் நடத்த இடக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வீரமுள்ள சாட்சியமாக இருப்பது விண்ணுலகம் மற்றும் பூ உலகம் மகிமைகளுக்கு இடையில் ஒரு பெரிய பிரிக்கும் சோதனையை நான் சகல நினைவு கூற வேண்டும். அந்த பிரிவினை விண்ணகத்தில் நாம் காணப்பட வேண்டும். நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தின் நிச்சயத்தில் ஆழ்ந்த சக்தியை நான் சாட்சியை நான் பகர்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஆமென்.